கியூபா யாருக்கு? கொலம்பஸ் முதன் முதலாக கியூபாவில் காலடி எடுத்து வைத்தபோது கியூபா ஒரு ரம்மியமான கனவு பிரதேசமாக அவருக்கு காட்சியளித்தது. ஓங்கி வளர்ந்த மரங்கள், இனிமையாக இசைக்கும் குயில்கள், பூத்துக் குலுங்கும் மலர்கள், மலைப்பிரதேசங்கள், இதுவரை இப்படி ஓர் அழகை அவர் தரிசித்தது கிடையாது. தான் மட்டுமல்ல, இந்த உலகமே இப்படி ஓர் அழகிய பகுதியை இதுவரை கண்டிருக்க முடியாது என்று அவர் நம்பினார். நிச்சயம் இது ஓர் அதிசய தீவாகத்தான் இருக்க வேண்டும் என்று தனது குறிப்பேட்டில் குறித்து வைத்துக் கொண்டார். கியூபாவின் ஒவ்வொரு பகுதியையும் சுற்றி சுற்றி வந்து கண்களை விரித்து அதிசயித்தார். இது நடந்தது அக்டோபர் 28, 1492 டான் ஏஞ்சல் ரஷ் காஸ்ட்ரோ ஓர் ஏழை விவசாயியின் மகன். ஸ்பெயினில் உள்ள கால்சியா என்னும் பகுதியைச் சேர்ந்தவர். வலிமையான உடல்வாகு, இரும்பு போன்ற தேகம், 6 அடி 2 அங்குல உயரம், முரட்டுத்தனமான தாடி மீசை. ஏஞ்சலுக்கு கியூபாவுடனான முதல் நேரடி பரிச்சயம் 1895 ஏற்பட்டது. ஆனால் இவர் சந்தித்த கியூபா கொலம்பஸ் சந்தித்த கியூபாவிற்கு முற்றிலும் நேர் எதிராக காட்சியளித்தது. வயல்வெளி பக்கம் குயில் கூவிக்கொண்டிருக்கவில்லை, துப்பாக்கிகள் வெடித்துக் கொண்டிருந்தன. எந்த பக்கம் திரும்பினாலும் ஓயாத வெடிச்சத்தம்தான். கியூபர்கள் தெருக்களில் இறங்கி போராடிக் கொண்டிருந்தனர். ஏஞ்சல் ஒரு சுற்றுலா பயணி அல்ல. சுற்றி பார்ப்பதற்காகவோ ஓய்வெடுத்துக் கொள்வதற்காகவோ அவர் கியூபா செல்லவில்லை. அவர் ஒரு சிப்பாய். கையில் துப்பாக்கியை ஏந்தி போரிடவே அவர் ஸ்பெயின் அரசாங்கத்தால் கியூபாவிற்கு அனுப்பப்பட்டிருந்தார். அவனைச் சுடு, அவன் உனக்கு எதிரி என்றால் சுட்டுவிட வேண்டும். அவன் யார், எதற்காக அவனை சுட வேண்டும் போன்ற கேள்விகளை கேட்கக்கூடாது என்று ஸ்பெயின் சுட்டிக்காட்டியது அதன் அப்போதைய காலனிகளுள் ஒன்றான கியூபாவை, கியூபர்களை. துப்பாக்கியை சுமந்து கொண்டு படைகளோடு ஓடினார் ஏஞ்சல். ஸ்பெயினை பொறுத்தவரை கியூபா ஓர் அத்தியாவசியமான காலனி, ஸ்பெயினின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திக் கொண்டிருந்த தூண். என்ன இயற்கை, என்ன வளம், கொழித்துக் கொண்டிருந்த பூமி அது. ஆனால் சமீபமாக கியூபாவில் ஸ்பெயினுக்கு எதிரான போராட்டங்கள் மிகுதியாக வெடித்துக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு முறை கிளர்ச்சி ஏற்படும் போதும் கியூபர்களை இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்கிக் கொண்டிருந்தது ஸ்பெயின். இந்த முறையும் கியூபர்கள் வழக்கம் போல ஒடுக்கப்பட்டனர். எல்லாம் முடிந்தது. கலகக்காரர்கள் சிதறி ஓடினர். ஏஞ்சலுக்கு கொடுக்கப்பட்ட பணி நிறைவேறிவிட்டது. ஏஞ்சல் மீண்டும் ஸ்பெயின் திரும்பினார். நியாயப்படி பார்த்தால் கியூபாவிற்கும் அவருக்குமான உறவு அன்றே முறிந்திருக்க வேண்டும். ஆனால் ஏஞ்சலால் கியூபாவை மறக்க முடியவில்லை. மீண்டும் கியூபாவிற்கு திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய கனவாக இருந்தது. இந்த முறை ஒரு சிப்பாயாக அல்ல, ஒரு குடியேறியாக, அங்கேயே தங்கி ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவதற்காக. முதலில் மேம்போக்காக தோன்றிய இந்த விருப்பம் நாளடைவில் விஸ்வரூபம் எடுத்தது. கியூபாவிற்கு போயே ஆக வேண்டுமென்று உறுதி பூண்டார். அச்சமயம் மிகச் சரியாக கியூபாவிற்குப் போகிறோம், வருகிறீர்களா என்று நண்பர்கள் ஒருநாள் அவரை அழைத்தபோது சற்றும் யோசிக்காமல் பெட்டி படுக்கையை தயார் செய்யத் தொடங்கிவிட்டார். கியூபாவிற்கு ஏன் போக வேண்டும், அங்கு சென்ற பிறகு என்ன செய்ய வேண்டும், எங்கு தங்க வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா, எந்த கேள்விக்கும் ஏஞ்சலிடம் விடையில்லை. கையில் காசு கிடையாது. தெரிந்தவர்கள், உறவினர்கள் என்று சொல்லிக் கொள்ளும்படி யாரும் கியூபாவில் கிடையாது. இருந்தாலும் புலம்பெயர விரும்பும் குழுவோடு தன்னை இணைத்துக் கொண்டு கியூபாவை நோக்கி பயணமானார் ஏஞ்சல். அப்போதுதான் முதல் முறையாக பார்ப்பதைப் போல கியூபாவை பார்த்தார் ஏஞ்சல். ஸ்பெயின் எத்தனை மோசமாக கியூபாவை மாற்றி வைத்திருக்கிறது என்பதை ஆத்மார்த்தமாக உணர்ந்தார். தினப்படி வாழ்க்கையை நடத்துவதற்கே பிரயத்தனப்பட வேண்டிய நிலை. நாள் முழுவதும் தோட்டத்தில் உழைத்தாலும் குறைவான கூலிதான். இது போதாதென்று ஸ்பெயின் கூடுதலாக ஒரு வரி வேறு விதித்திருந்தது. அதாவது நிலம், சம்பளம், வியாபாரம் அனைத்திலும் 6-12% வரி. முன்னரே பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்துக் கொண்டிருந்த கியூபர்களை இந்த புதிய வரி மேலும் கசக்கிப் பிழிந்தது. ஏஞ்சல் குடிபெயர்ந்த ஓரியன்ட் மாகாணத்தில் பல புரட்சியாளர்கள் ஒன்றிணைந்து தங்களது எதிர்ப்பை தெரியப்படுத்தினர். ஸ்பெயினுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட இவர்களுக்கு விருப்பம். ஆனால் ஆட்கள் அதிகரித்த அளவிற்கு ஆயுதங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை. சரியான தலைமை அமையவில்லை. இயக்கத்தை வளர்த்துக் கொள்வதற்கு தேவையான நிதி கிடைக்கவில்லை. தொடர்ந்து இதே நிலைமைதான் நீடித்து வந்தது. ஸ்பெயினை பொறுத்தவரை கியூபா ஒரு பெரிய பிரச்சினை கிடையாது. கியூபர்களின் எதிர்ப்பை அவர்கள் வெறும் தெருக்கலவரமாக பார்த்தனர். பிற லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஸ்பெயினுக்கு எதிராக பெருகி வரும் எதிர்ப்புகளை கூட அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஸ்பெயினுக்கு இப்போதுள்ள ஒரே முக்கிய பிரச்சினை அமெரிக்காதான். ஸ்பெயினைப் போலவே அமெரிக்காவிற்கும் கியூபாவை மிகவும் பிடித்துப் போயிருந்தது. ஸ்பெயின் விதித்திருந்த சட்டங்களை மீறி கியூபாவிலிருந்து சர்க்கரை மற்றும் பிற பொருட்களை கொள்முதல் செய்து கொண்டிருந்தது. நாளடைவில் கியூபாவில் அமெரிக்காவின் ஆதிக்கம் அதிகரித்துக் கொண்டே போனது. அமெரிக்க நிறுவனங்கள் ஸ்பெயினோடு போட்டி போட்டுக்கொண்டு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வளைத்து பிடித்துக் கொண்டன. அமெரிக்கா கியூபாவைக் கண்டு மயங்கியதற்கு என்ன காரணம்? இயற்கை கனிமங்கள், கடற்கரைகள், வளமான பூமி, மலிவான உடல் உழைப்பு, இவை எல்லாமும்தான். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட முக்கியமாக கியூபாவின் புவியியல். வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கும் பாலமாக கியூபா விளங்கியது. கியூபா மட்டும் சொந்தமாகிவிட்டால் அதன் வழியே ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்காவுடனும் தொடர்பு கொள்வது சுலபம். தொடர்பென்றால் என்ன? மெல்ல கால் வைத்து, அப்புறம் கை வைத்து, பிறகு கபளீகரம் செய்வதுதான். வணிகத்திற்கு ஏற்ற பகுதியாகவும் புதையல் பூமியாகவும் கியூபா இருந்தது. ஒரு கட்டத்தில் கியூபாவை தனக்கு விற்றுவிடச் சம்மதமா என்று ஸ்பெயினை நேரடியாகவே கேட்டுவிட்டது அமெரிக்கா. அன்றிலிருந்தே ஸ்பெயின் கிட்டத்தட்ட நிம்மதியை இழந்துவிட்டது என்று சொல்லலாம். மொத்தத்தில் அமெரிக்கா கியூபாவை ஒரு நாடாக மட்டும் பார்க்கவில்லை, லத்தீன் அமெரிக்காவின் கதவை திறக்கும் ஒரு மந்திரச் சாவியாகவே பார்த்தது. அந்தச் சாவியை அடைந்துவிடத் துடித்தது. அகண்ட அமெரிக்கா எனும் கனவு சாத்தியமாக வேண்டுமானால் கியூபா ஸ்பெயினின் பிடியிலிருந்து விலகி அமெரிக்காவோடு இணைய வேண்டும். அதற்கான அத்தனை முயற்சிகளையும் அமெரிக்கா மேற்கொண்டது. ஸ்பெயின், அமெரிக்கா இரண்டுமே கியூபாவை போட்டி போட்டுக்கொண்டு வதைத்து வந்ததை ஏஞ்சல் கண்டுகொண்டார். அவரைப் போலவே ஸ்பெயினிலிருந்தும் பிற நாடுகளிலிருந்தும் பலர் கியூபாவிற்கு வந்த வண்ணம் இருந்தனர். இவர்கள் அனைவருக்கும் முக்கிய வாழ்வாதாரமாக கரும்புகள் மட்டுமே காட்சியளித்தன. கியூபர்களுக்கு கரும்புதான் எல்லாமும் என்பதை ஏஞ்சல் விரைவிலேயே உணர்ந்து கொண்டார். சூரியன் உதிப்பதற்கு முன்னரே எழுந்திருந்து வயல் பரப்புகளில் வரிசை வரிசையாக நின்றபடி குனிந்து நிமிர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பார்கள் கியூபர்கள். களைப்படையும் போது வரப்பில் அமர்ந்து கரும்பை கடித்து ருசிப்பார்கள். மீண்டும் பணி தொடங்கிவிடும். கரும்புகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்தாலும் கியூபர்களின் வாழ்வு இனிப்பானதாக இல்லை. வறுமை வாட்டியது. பெரும்பாலானவர்களுக்கு காலை ஆகாரம், மதிய ஆகாரம் இரண்டுமே கரும்புச்சாராக அமைந்து விடுவதும் உண்டு. தோட்டங்களில் வேலை செய்பவர்கள் கியூபர்களாக இருந்தாலும் அந்தத் தோட்டங்களின் முதலாளிகள் கியூபர்களாக இருக்க மாட்டார்கள். பார்க்குமிடமெல்லாம் கரும்புகள் சகட்டு மேனிக்கு விளைந்து கிடந்ததென்னவோ உண்மைதான். ஆனால் அவற்றை விருப்பப்பட்டவர்களுக்கு விருப்பப்பட்ட விலையில் விற்கும் உரிமை கியூபர்களுக்கு கிடையாது. கரும்பிலிருந்து கிடைக்கும் சக்கைகள் கியூபர்களுக்கு, இனிப்பான சாரை உறிஞ்சுகொள்வதென்னவோ ஸ்பெயினும் அமெரிக்காவும் தான். இந்த இரு நாடுகளின் நிறுவனங்கள்தான் கியூபா முழுக்க ஈக்களைப் போல பரவியிருந்தன. இது உனக்கு, இது எனக்கு என அடித்து பிடித்து பங்கிட்டுக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் சொந்தமாக இருந்தன. நிலத்தை வளைத்து பிடிப்பதில் ஸ்பெயினை விட அமெரிக்காவே வெகு தீவிரமாக இருந்தது. செழிப்பான நிலங்கள் அதிவேகமாக கையகப்படுத்தப்பட்டன. வேறு யாரும் வந்துவிடுவதற்குள் கிடைத்தவற்றை அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற வெறியுடன் அமெரிக்க நிறுவனங்கள் செயல்பட்டன. மென்மேலும் கரும்புகளை பயிரிடவும், விளைந்த கரும்புகளை வெட்டி எடுத்து பதப்படுத்தி சர்க்கரையை பிரித்து எடுக்கவும் தோதான தொழில்நுட்பக் கருவிகள் தருவிக்கப்பட்டன. தோட்டங்களை ஒட்டினார்போல் பல ஆலைகள் கட்டப்பட்டன. குறிப்பாக அமெரிக்காவின் யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி மிகப்பெரிய அளவில் கியூபாவில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தது. கியூபா தவிர பிரேசில், சிலி, அர்ஜென்டைனா, கவுதிமாலா என்று பல நாடுகளிலும் நிலங்களை வாங்கி, அதாவது வளைத்து போட்டு, தங்களது ஆதிக்கத்தை பெருக்கிக் கொண்டிருந்தனர். பெரும்பாலும் கரும்பு, வாழை இரண்டுமே மிகுதியாக பயிரிடப்பட்டன. அடிமைகளையும் குறைந்த ஊதியத்தில் கிடைக்கும் வேலையாட்களையும் கொண்டு விளைபொருட்கள் அறுவடை செய்யப்பட்டன. பிறகு தங்களது கப்பல்களில் அவற்றை ஏற்றி ஐரோப்பிய ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தனர். கியூபாவில் மட்டும் யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் 240,000 ஏக்கர் நீர்வளமுடைய நிலப்பரப்பை கையகப்படுத்திக் கொண்டது. ஆனால் அவர்களது கொள்முதல் விலை மிகவும் குறைவு. ஒரு ஏக்கர் வெறும் $3 மட்டுமே. கிட்டத்தட்ட பகல் கொள்ளை. இது 1890களில் இருந்த நிலை. யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் ஒரு தனியார் அமெரிக்க நிறுவனமாக மட்டும் இயங்கவில்லை. கிட்டத்தட்ட ஓர் அரசாங்கம் போலவே செயல்பட்டது. சொந்தமாக கப்பல்களை வாங்கி குவித்தது. தனது கைக்காசில் ரயில் பாதை போட்டது. துறைமுகங்களை ஆழப்படுத்தியது, விரிவுபடுத்தியது, வழித்தடங்களை அமைத்தது. அரசாங்கத்தால் மட்டுமே செயல்படுத்த முடிகின்ற மிகப்பெரிய பணிகளை இந்நிறுவனம் அனாயாசமாக செய்து முடித்தது. ஆனால் ஒரே வித்தியாசம், அரசாங்கம் இந்த பணிகளைச் செய்தால் அவை பொதுப்பணிகள். யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் இவற்றை செய்து முடித்ததற்குக் காரணம் அவர்களது சுயநலம், சொந்த லாபம். அப்போதைய கியூபா அரசாங்கத்தால் பூதாகரமாக வளர்ந்து நின்ற யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனத்தின் சுண்டு விரல் நகத்தைக் கூட அசைத்து பார்க்க முடியவில்லை என்பது நிஜம். கியூபா அரசின் பலவீனத்தை தனக்குச் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது யுனைடெட் ஃப்ரூட். அரசாங்கத்திற்கு உதவ தாம் தயாராக இருப்பதாகவும், அரசாங்கத்தின் பாதுகாவலனாகச் செயல்பட விரும்புவதாகவும் அறிவித்தது. கிளர்ச்சிக்காரர்களை ஒடுக்க ஒரு துணை இருப்பது அவசியம் என்று கருதிய கியூபா அரசாங்கம் இதற்கு சம்மதித்தது. உடனே யுனைடெட் ஃப்ரூட் தனது பணியை தொடங்கியது. முதல் கட்டமாக பூர்வீக கியூப விவசாயிகள் மீது தாக்குதலை தொடுத்தது. தனது சொந்த செலவில் ஒரு சிறிய காவல் படையை உருவாக்கியது. காவல் படை போதவில்லை என்று சொல்லி பின்னர் ஒரு பிரத்யேக இராணுவ அமைப்பையும் உருவாக்கியது. கியூபாவில் முதல் முறையாக தொடங்கப்பட்ட இராணுவ அமைப்பு யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் ஏற்படுத்திக் கொடுத்ததுதான் என்பது விசித்திரமான உண்மை. கியூப அரசாங்கம் கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்ததைத் தவிர வேறொன்றும் செய்யவில்லை. யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனத்தைத் தவிர கியூபாவில் அரசாங்கம் என்ற ஒன்று செயல்படுகிறதா என்றே யாருக்கும் தெரியவில்லை. பள்ளிக்கூடங்கள் கிடையாது, சாலைகள் கிடையாது, மருத்துவமனைகள் கிடையாது, வேலைவாய்ப்பு வசதிகள் கிடையாது. ஆனால் பலமான இராணுவம் மட்டும் உண்டு. எல்லாமே கரும்புகளுக்காகத்தான். கரும்புகள் மட்டும் இல்லையென்றால் கியூபாவின் சரித்திரத்தை முதல் பக்கத்திலிருந்து மீண்டும் மாற்றி எழுத வேண்டி வரும். இயற்கை இறக்கப்பட்டு வழங்கிய இந்த கொடையை நம்பியே கியூபர்கள் உயிர் வாழ்ந்தனர். சர்க்கரைதான் கியூபாவின் உயிர் நாடி என்றான பிறகு கரும்புகள் பயிரிடும் நிலங்களை வைத்திருப்பவர்களே அதிகாரம் படைத்தவர்களாக மாறினர். அவர்களுக்கு அடிபணிந்து ஊழியம் செய்யும் விவசாயிகள் கிட்டத்தட்ட அடிமைகளைப் போல வாழப் பழகிப் போயிருந்தனர். யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் கொழுத்துக்கொண்டே போனது. அவர்களது ஏற்றுமதிக்கும் லாபத்திற்கும் வரிகள் விதிக்கக்கூட திராணியற்று போயிருந்தது கியூபா அரசாங்கம். யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனத்தாரின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளே சட்டமாக மதிக்கப்பட்டது. ஏஞ்சலுக்கும் கரும்புகளே அடைக்கலம் கொடுத்தன. தோட்டத்தில் வேலைக்குப் புகுந்த மாத்திரத்திலேயே ஏஞ்சலுக்கு தெரிந்துவிட்டது அவரது புதிய வாழ்வின் தொடக்கப்புள்ளியே கரும்புகள்தான் என்று. முதலில் அவருக்கு சிறு சிறு வேலைகளே அளிக்கப்பட்டன. சொற்பமான வருமானம்தான். ஏஞ்சலுக்கு திருப்தி ஏற்படவில்லை. புதிதாக பெரிய அளவில் வேறு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். நிறைய சிந்தித்தார். தன்னுடைய பணியை செய்து முடித்துவிட்டு கிடைக்கும் நேரத்தில் தோட்டங்களை சுற்றி சுற்றி வந்தார். அங்கு நடைபெறும் ஒவ்வொரு பணியையும் கவனமாக பதிவு செய்து கொண்டார். தான் தேடிக்கொண்டிருக்கும் அற்புத வாய்ப்பு யார் கண்களுக்கும் படாமல் இங்கேதான் எங்கோ ஒளிந்து கிடக்கிறது என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஒரு திட்டம் உருவானது. தொழிலாளர்களை அழைத்து அவர்களிடம் பேசினார். மளமளவென்று சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். பிறகு ஓர் அமெரிக்க நிறுவனத்தை அணுகி தோட்ட வேலை செய்வதற்கு தகுந்த வேலையாட்களை அனுப்பி வைக்கட்டுமா என்று கேட்டார். அவர்களும் ஒப்புக்கொண்டனர். ஏஞ்சல் எதிர்பார்த்த வருவாய் கிடைத்தது. தனது திட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தினார் ஏஞ்சல். நிலங்களை குத்தகைக்கு எடுத்து சீரமைத்தார். சர்க்கரை ஆலைகளுக்குத் தேவைப்படும் விறகுகளை வெட்டி எடுத்து வந்து விற்கத் தொடங்கினார். ஏஞ்சலுக்கு கீழே வேலை செய்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. லாபமும் தான். ஏஞ்சலின் பணியும் சுலபமானதாயிற்று. பிற தொழிலாளர்களைப் போல் கடுமையாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. ஆனாலும் ஏஞ்சல் சதா சர்வகாலமும் உழைத்துக் கொண்டே இருந்தார். புதிதாக வேறு என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தார். நீண்ட நாட்களாக ஒரு காட்சி அவரை அரித்துக் கொண்டிருந்தது. வயலில் வேலை செய்யும் கூலி ஆட்களும், கரும்புகளை வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு செல்லும் வேலையாட்களும் குடிக்க தண்ணீர் தேடி அலைந்து கொண்டே இருந்தனர். எவ்வளவு நீரை பருகினாலும் களைப்பு தீரவில்லை. தண்ணீரின் தேவை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இந்த தேவையை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்டார் ஏஞ்சல். கழுதை வண்டி ஒன்றை தயார் செய்து கொண்டார். பெரிய பெரிய பீப்பாய்களில் எலுமிச்சம்பளச்சாரை நிரப்பிக் கொண்டார். அவ்வளவுதான். எப்பொழுது விற்பனையை தொடங்குவார் என்று காத்திருந்ததைப் போல தொழிலாளர்கள் உற்சாகமாக பழச்சாறு வாங்கி பருகத் தொடங்கினர். ஏஞ்சலே இந்த வெற்றியை எதிர்பார்க்கவில்லை. அவர் ஒரு பழ வியாபாரியாகவே மாறிப்போகும் அளவிற்கு விற்பனை சூடுபிடித்தது. கையால் பழங்களை பிழிய இயலவில்லை. துணிந்து ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தினார். இத்தோடு விட்டாரா? மரங்களை வெட்டி எடுத்து வந்து மேஜை நாற்காலி கட்டில் என்று தயாரித்து ஏற்றுமதி செய்தார். பணம் சேர்ந்தது. கிடைத்த பணத்தை நிலங்களில் செலவிட்டார். வெகு விரைவில் 1940 ஏக்கர் நிலம் அவருக்குச் சொந்தமானது. ஓரங்குல நிலத்தையும் விட்டு வைக்காமல் கரும்புகள் பயிரிட்டார். கரும்புகள் செழித்து வளர்ந்தன. யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்களிடமிருந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு கரும்புகள் விளைவித்து அந்த கரும்புகளை அவர்களுக்கே விற்பனையும் செய்தார். அத்தனையும் அசுரகதியில் ஏற்பட்ட மாற்றங்கள். அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு வழி தெரியாமல் கியூபாவில் குடிபெயர்ந்த ஏஞ்சல் ரஷ் காஸ்ட்ரோ இப்போது ஆயிரக்கணக்கான ஆட்களை பணியில் அமர்த்தி சம்பளம் கொடுக்கும் முதலாளியாக வளர்ந்தது அனைவரையும் வியக்க வைத்தது. கால்சியாவில் ஏஞ்சல் பிறந்த வீட்டின் புகைப்படத்தை பார்த்தால் அவரது இளம் பருவ ஏழ்மையை புரிந்து கொள்ளலாம். படுக்கையறை, சமையலறை இரண்டும் ஒன்றுதான். அந்த ஒற்றை அறையில்தான் ஏஞ்சலின் குடும்பத்தினர் தங்கியிருந்தனர். அதே ஒற்றை அறையில்தான் வளர்ப்பு பிராணிகளும் தங்கிக் கொள்ளும். ஏஞ்சல் தன்னை சிறிதும் மாற்றிக்கொள்ளவில்லை. முதல் நாள் கியூபாவில் நுழைந்தபொழுது எப்படி உழைத்தாரோ அதேபோல் தொடர்ந்து உழைத்தார். பணம் சேர்ந்துவிட்டதே, இனி இதற்கு வேலை செய்ய வேண்டும் என்று முடங்கிப் போகவில்லை. மென்மேலும் லாபம் பெருக வேண்டும் என்று விரும்பினார். அதே சமயம் யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனத்தைப் போல தொழிலாளர்களை உறிஞ்சி எடுக்க வேண்டும் என்று அவர் என்றுமே விரும்பியதில்லை. தன்னிடம் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு காலையிலும் மாலையிலும் இவரே உணவு கொண்டு சென்று கொடுப்பது வழக்கம். முரடர், கோபக்காரர், கண்டிப்பானவர் என்று பெயர் வாங்கியிருந்தாலும் மனிதாபிமானம் மிக்கவர் என்ற நல்ல பெயரும் இவருக்கு கிடைத்தது. ஏஞ்சலின் முதல் மனைவி மேரி அர்கோடா. இவரை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இவர் பணிபுரிந்தார் என்று சொல்பவர்கள் உண்டு. ஒரு மகனும் இரு மகள்களும் பிறந்த பிறகு மேரி பிரிந்துவிட்டதாக தெரிகிறது. முதல் மகனின் பெயர் பெட்ரோ எமிலியோ, மகளின் பெயர் லிடியா. மேரியின் பிரிவுக்குப் பிறகு டான் ஏஞ்சல் தன் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்த, தன்னைவிட 25 வயது குறைந்த லினா ரஷ் கொன்சாலஸ் என்பவரை மனம் செய்து கொண்டார். டான் ஏஞ்சலின் முதல் திருமணம் திருச்சபையில் நடைபெறவில்லை. ஆனால் லினாவை முறைப்படி தேவாலயத்தில் வைத்து திருமணம் செய்து கொண்டார். லினா ஒரு கியூபர், விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர், தீவிர மத நம்பிக்கையாளர். டான் ஏஞ்சலைப் போலவே லினாவும் முறைப்படி பள்ளியில் சேர்ந்து கல்லாதவர். ஆனால் சுயமாக எழுதப்படிக்க கற்றுக்கொண்டவர். அவரது குடும்பத்தினர் அனைவரும் ஆழ்ந்த மத நம்பிக்கையுடையவர்களாக இருந்ததால் லினாவுக்கும் இயல்பாகவே இறை நம்பிக்கை இருந்தது. ஏஞ்சலின் வீடு இருந்த பகுதியில் குறைவான கட்டடங்கள் மட்டுமே இருந்தன. 30 அல்லது 40 கிலோமீட்டருக்கு அப்பால் இறைச்சி வெட்டும் பகுதி ஒன்று இருந்தது. சற்று தள்ளி ஒரு பேக்கரி, ஏஞ்சலுக்கு சொந்தமான பண்டகசாலை ஒன்றும் அதே பகுதியில் இருந்தது. மற்றபடி இந்த பகுதியை நகரம் என்று சொல்ல முடியாது. வேண்டுமானால் ஒரு பெரிய பண்ணை என்று சொல்லலாம். இந்த பண்ணையில்தான் 1926 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13 நாள் அதிகாலை சுமார் 2 மணிக்கு அலெஜான்ட்ரோ ரஸ் காஸ்ட்ரோ பிறந்தார். காஸ்ட்ரோ மிக மிக ஆரோக்கியமான குழந்தை. பிறக்கும்போதே அவன் 10 கிலோ எடையுடன் இருந்தான் என்று பின்னர் குறிப்பிட்டார் ஏஞ்சல். அடுத்து பிறந்தவன் ரால் காஸ்ட்ரோ. இவர்களைத் தவிர 5 பெண் குழந்தைகளையும் லினா பெற்றெடுத்தார். காஸ்ட்ரோ பிறந்து 3 வருஷங்களுக்குப் பிறகே ஏஞ்சல் லினாவை திருமணம் செய்து கொண்டதால் குட்டி காஸ்ட்ரோவிற்கு தனது தந்தை மற்றும் தாயார் மணந்து கொள்வதை நேரில் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஏஞ்சல், லீனா இருவருமே பள்ளிக்குச் சென்று படித்தவர்கள் அல்ல என்பதால் தன்னுடைய குழந்தைகளை மிகச்சிறந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும், மிக நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று கனவு கண்டனர்.